கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய ஊமைகளை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் நாம் சிந்திக்கபடியாக தெரிந்து கொண்ட பேரபிள் ஆஃப் டின்னர் கெஸ்ட், விருந்திற்கு அழைக்கப்பட்ட விருந்துக்கான அழைக்கப்பட்டவர்கள் அல்லது விருந்துக்கு வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையினுடைய இந்த நம்ம படிக்கும்போதே இந்த ஓமை நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓமையை வந்து ரொம்ப சுருக்கமாக இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படியாய் போயிருக்காரு. அங்கே சாப்பாடு வேலைக்கு முன்னதாக அங்கே நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்குது. இயேசு ஒருவனை அற்புதம் செய்கிறார். அந்த 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அதன் பிறகு பந்தியில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் நம்மை பந்திக்கு அழைக்கும் போது நம்ம எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது என்பதை நமக்கு அந்த அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்துட்டு இயேசுவானவர் இந்த ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையினுடைய பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணினான். இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓமையில் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரிய விருந்து என்பது ஆண்டவருடைய ராஜ்யம். ஆண்டவர் ராஜ்யத்திற்கு அநேகரை தேவன் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் பல காரணம் சொல்லி ஆண்டவரை நிராகரிக்கிறார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டதுனால மற்றவர்கள் அந்த உன்னதமான இடத்திற்கு நேராய் உயர்த்தப்படுகிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அழைக்கப்பட்டது எல்லாமே ராயல் பீப்புள், ஹை என்ன சொல்ற உயர்ந்த மக்களை கூப்பிடுறாரு. அவங்க எல்லாம் வந்து வரல. கடைசியில் போய் தெரு ஓரத்தில் நின்று ஏழைகள், ஊனர், சப்பானி, குருடர், இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட மக்களை எல்லாம் உள்ளே கொண்டு வருகிறாங்க. சரி, நம்ம இப்போ இந்த ஓமையை வந்து பார்த்தீங்கன்னா நாலு பங்காக நம்ம பிரித்து நம்ம இதை நம்ம சிந்திக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 16-17 வசனங்களில் காட்ஸ் கிரேசியஸ் இன்விடேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. ஆண்டவர் அவருடைய கிருபையான அழைப்பை கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். யோவான் 3:16 நம்ம பார்க்கும்போது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரி விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். ஆண்டவர் அந்த வசனத்தை கொண்டு அநேகரை அழைக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் அழைக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய அழைப்பு நமக்கு பல வழிகளில் நம்மை வந்தடைகிறது. சில நேரங்களில் பிரசங்கம் கேட்கும்போது நாம் அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களில் ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு இருக்கும்போது நாம் உணர்த்தப்படுகிறோம். யாராவது ஒரு ஜெபிக்கும்போது நாம் ஆண்டுடைய அழைப்பை நம்ம இது பண்ணுறோம். ஆனால் பல நேரங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம், உடனடியாக அந்த நேரம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தொடர் அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செய்வதில்லை, அந்த அழைப்பில் நிலைத்திருப்பதில்லை. இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவர்கள் வந்து வரேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். அதனால தான் விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பிறகு அவங்கள போய் கூப்பிடுறாங்க, விருந்து எல்லாம் ரெடியாக இருக்கு. அப்போதான் இந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க, காரணம் சொல்கிறாங்க, எனக்கு வயலை வாங்கியிருக்கேன், நான் ஏர் மாடு வாங்கியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த மூன்று பேர் இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டுடைய அழைப்பை இவர்கள் என்ன செய்கிறார்கள், அழைத்த பொழுது ஏற்றுக்கொண்டனர். அந்த முதல் அழைப்பு அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி, அவருடைய கமிட்மெண்ட் இன் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. அந்த தொடர்ந்து அதை நிறைவேற்ற அவர்கள் தவறிவிட்டார்கள். நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அழைப்பிற்கு ஏற்றவாறு வாழ்க்கை வாழ்வது என்ன செய்கிறோம், பல நேரங்களில் விட்டு விடுகிறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திருச்சபைகளில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலவிதமான குழப்பங்கள். காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாம் அழைக்கப்பட்டோம், பட் ஆனால் அந்த அழைப்பில் தொடர்ந்து நிலைத்திருக்க தவறிவிடுகிறோம். 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது பாட்டு மனிதனுடைய நிராகரிப்பு. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர், அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், அவர் தம்முடைய ஜனத்திற்காக வந்தார். ஆனால் தம்முடைய ஜனங்கள் அவர் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11 வசனம் பார்க்குறோம். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தவறினதுனால ஆண்டவர் அந்த அவர் எல்லாராலும் நிராகரிக்கப்படுகிறார். ஹி வாஸ் ரிஜெக்டட். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மற்றவர்களை அந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, 21-23 வசனத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை, ஒரு அடைக்கப்பட்டவர்கள் வராததுனால தன் வேலையாட்களை அனுப்புகிறார். நீ போய் இப்போ கட்டாயம் எல்லாரும் என்ன செய், கூட்டி கொண்டு வா. இது ஒரு கட்டளை கொடுக்கிறார். இப்போ இந்த கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆண்டவருடைய பந்திக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த கட்டளையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதில் இந்த வசனத்தில் நிறைய காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம நினைக்கலாம், நான் செய்யாவிட்டால் யார் செய்ய முடியும்? ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நான் செய்யலைனா யார் செய்ய முடியும்? இல்லைன்னா இப்போ நான் அதை செய்யலைன்னா எங்கே செய்ய முடியும்? ஒருவேளை ஆண்டவருக்காக நான் ஒரு வேலையை நான் இங்கே அமெரிக்காவில் செய்யலைன்னா எந்த நாட்டில் போய் செய்ய முடியும்? இல்லைன்னா இப்போ நான் ஆண்டவருக்காக இந்த வேலையை நான் செய்யலைன்னா எப்போ செய்ய போகிறேன்? ஒரு வேளை சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அடுத்த வருஷம் செய்வோம், அடுத்த ஒரு நல்ல சூழ்நிலை வரணும். பிரியமானவர்களே, இந்த ஓமையில் இயேசுவின் கட்டளை பார்த்தீங்கன்னா, நீ போய் என்ன செய், தெரு ஓரத்தில் சந்தியில் நின்று இருக்கிற எல்லாரும் என்ன செய், அழைத்து கொண்டு வா. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய கட்டளை இங்கே கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்னன்னு கேட்டால், மற்றவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். எனவேதான் இந்த சுவிசேஷத்தினுடைய அவசரத்தன்மையையும் ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஓமை வந்து ஒரு சாதாரண விருந்தாக அதை அங்கே நிகழ்வாய் நம்ம பார்த்தாலும், அந்த விருந்துக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், எல்லாரையும் அழைத்து வர வேண்டும். அதனால தான் மத்தேயு மார்க் 16:15 பார்க்கும்போது, நீங்கள் எல்லா சிருஷ்டிகளுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் இன்னும் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீடு, 23 பாருங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக. ஆண்டவர் எதை பார்க்குறன்னா, ஆண்டவருடைய வீடு வந்து காலியாக இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லை. இன்னைக்கு நாம் வந்து சாதாரணமாக ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ பேர் வருவாங்க, அதை நம்ம எதிர்பார்த்து அவ்வளோ பேர் வரும் வரை நம்ம எப்படி காத்திருப்போம். ஒரு 100 நம்ம அழைச்சோம் அப்படின்னா, அந்த 100 வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், தூங்கவே மாட்டோம். அவங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் அந்த பந்தியில் கலந்து கொண்டு அவங்க மகிழ்ச்சியோடு திரும்பும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல தான் ஆண்டவர் அவருடைய பந்தி, அவருடைய விருந்து வந்து பரலோக ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் வந்து அங்கே குறைவாக இருக்க அவர் விரும்புவதே இல்லை. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பல சூழ்நிலைகள் பாருங்கள், விருந்து சாலையில் குறைவான மக்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. மீன் இல்லாத வலையை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பேதுரு மீன் வலையை கழுவிட்டு இருக்கான், ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படலை. வலை கிழியத்தக்க மீன் எங்கே இருக்குன்னு காண்பிக்கின்றார். ஸோ ஆண்டவர் எப்போதுமே நிறைவை தான் விரும்புவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம குறைவுள்ளவர்களாக வாழ்வதே அவர் விரும்புவதில்லை. அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க, என் விருந்து, என் வீடு நிறையும்படியாக. என் வீடு எப்பவுமே நிறைஞ்சிருக்கணுன்றார். அப்போ ஆண்டவருடைய ஆசை என்னன்னு கேட்டால், எல்லாமே நிறைவை காணணும். அந்த ஒருத்தவங்க விதை போடும்போது கூட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் 30, 60, 100, அதை தான் தேவன் அதிகமாக விரும்புகிறார். அந்த பாதையோரம் விழுந்தது, முள்ளுக்குள்ளே விழுந்த விதைகளால் என்ன செய்ய முடியாது, நிறைய வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிற நல்ல நிலமாக நாம் இருக்கணுன்றாரு. கனி இல்லாத அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படலை. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னே சிந்தித்தோம், ஆண்டவர் கனி நிறைவாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதே போல் காணாமல் போன ஒரு ஆடு ஆண்டவர் விட்டுடல. 99 இருக்கே, அது போதும் என்று நினைக்கவில்லை. அந்த ஒரு ஆடையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காணாமல் போன ஒரு காசு, அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த வீட்டை சுத்தம் செய்கிறார். இதில் நம்ம கண்டுபிடிக்க நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஒரு குறைவான அல்லது ஒரு குறைவுள்ள சூழ்நிலைகளை ஆண்டவர் விரும்புவதில்லை, மாறாக அது எப்பொழுதுமே நிறைவை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நிறைவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஓமையை நம்ம இப்படி நாளாக பிரிச்சிடலாம், ஆண்டுடைய அழைப்பு, மனிதனின் நிராகரிப்பு, ஆண்டுடைய கட்டளை, தேவனுடைய விருப்பம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பாட்டில் வந்து 3 பார்த்தீங்கன்னா போக்கு சொல்கிறார்கள். இந்த 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் என்ன சொல்கிறான்னா, 18 சொல்கிறான் பாருங்க, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். அகத்தியமாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவசியமாக போகணும் அப்படின்னு அந்த அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவன் பொருள் தேடி ஓடுகிற மனிதனாக இருக்கிறான். அழைக்கப்பட்ட விருந்தை அவன் என்ன செய்யவில்லை, அதை மேன்மையாக நினைக்காமல் அற்பமான மெட்டீரியலை தேடுகிற மனிதனாக இருக்கிறான். ஒருவேளை இவனை நம்ம என்ன கேட்டகரியில் வைக்கலான்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அவன் வந்து மெட்டீரியலிசம், அதாவது உலக பொருட்கள் மீது அவன் அதிக ஆசை உடையவனாக இருக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சி அப்புறம் தேவனுக்குரிய காரியங்களை செய்வதை தவிர்த்து விட்டு பணம் 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 உலகம்னு ஓடிட்டே இருக்கிறவங்களாம் நம்ம சில நேரங்களில் பார்க்குறோம். அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் தான். ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கிறார். அவன் என்ன சொல்றான், நான் என்ன செய்யிருக்கேன், நான் நிலம் வாங்கியிருக்கேன், நான் அங்கே போய் என்ன செய்யணும், அதை போய் நான் பார்க்கணும். அவனுடைய ஆசையெல்லாம் அழைப்பை பெற்று விருந்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் எங்கே நின்று கொண்டிருக்கிறான், வயலில் நிற்கிறான். அப்போ உலக பிரகாரமான பொருளாதாரத்தை தேடுகிற மனிதனாய் இவன் காணப்படுகிறான். அடுத்து அது அவனுடைய எக்ஸ்கியூஸ். ரெண்டாவது மனிதன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் சொல்றான் நான் ஐந்தேர்மாடு வாங்கி கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்கிறான். இவன் ரெண்டாவது மனிதன் எப்படிப்பட்டவனா, இந்த ஏர்மாடு என்ன செய்கிறது, ஒன்று நிலத்தை உழும், நிலத்தில் ஒரு வியாபாரத்தை அவன் என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். ரெண்டாவது ஏர்மாடு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டி கட்டிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு வரலாம், ரைட்டா? அப்போ என்டர்டைன்மெண்ட். இவன் இந்த ரெண்டாவது மனிதன் எதை விரும்புறான் பாருங்க, விருந்தை ஓரம் தள்ளி வைத்து விட்டு உலக பிரகாரமான மகிழ்ச்சியை தேடுகிற மனிதனாக இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சி வேதம் ஜெபம் இதெல்லாம் கூட தள்ளி வச்சுட்டு உலக பிரகாரமான மகிழ்ச்சியை தேடி ஓடிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கொஞ்சம் இன்பம் கிடைக்காதா, அந்த இன்பத்தை தேடி தேடி அவர்கள் கடைசியில் எதை இழந்து விடுகிறார்கள் சொன்னால், தேவனுடைய கிருபையை இழந்து விடுகிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான் நான் மாடு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான், நான் போய் பார்க்கணுன்றான். அவன் அந்த பீரியாரிட்டி, அதை எதை முக்கியப்படுத்தணும் என்பதை அவன் மறந்து விட்டான். விருந்துக்கு அழைப்பை பெற்றிருக்கான். அவன் ஒரு மேன்மையான மனிதனாக விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தும் அவன் அற்பமான இன்பத்திற்காக அவன் என்ன செய்கிறான், நான் மாடை வந்து என்ன செய்யணும், போய் பார்க்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், அதில் இழந்து போகிறான். மூன்றாவது ஒரு மனிதன் யார் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிற நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், வரக்கூடாது என்று சொல்கிறான். இவன் வந்து உறவுகளுக்காக என்ன செய்கிறான், தன்னையே என்ன செய்கிறான், கடவுளுடைய காரியங்களை விட்டு வைக்கிறான். நிறைய பேர் பாருங்கள் உறவுகளுக்காகவே வாழ்வாங்க, என் மனைவிக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக. ஏன் சர்ச்சைக்கு வரல, இவங்க எனக்கு அந்த காரியம் வந்துருச்சு இந்த காரியம். உறவுகளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேன்மைப்படுத்தி விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னால தள்ளிட்டு வாழ்கிற மக்கள் நிறைய உண்டு. இந்த மனிதன் அந்த கேட்டகரியை சேர்ந்தவன். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், எனக்கு ஒரு மனைவி உண்டு. உன் மனைவி உன்னோடு இருக்கக்கூடியவள் தான், என்னாலும் உன்னோடு இருக்க தான் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அவன் என்ன செய்திருக்கலாம், அந்த விருந்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அவன் என்ன செய்கிறான், மனைவியை காரணம் காட்டி நான் அப்பதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு உறவுகளுக்காக அவன் என்ன செய்கிறான், மேன்மையான விருந்தை நிராகரித்து விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளும் சில நேரங்களில் பொருளாதாரத்துக்காக அல்லது வருமானத்திற்காக ஆண்டவரையும் ஆண்டுடைய காரியங்களை சில நேரம் நிராகரிக்கிறோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா அற்பமான உலக இன்பத்திற்காக ஆண்டுடைய காரியங்களை நிராகரிக்கிறோம். சில நேரம் நம்முடைய உறவுகளுக்காக, உறவுகளில் நம்ம பலமாக இருக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களை ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அது மாத்திரம் இல்லை, தன் மனைவியையாகிலும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யணும், அவன் விட்டுட்டு தான் வரணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். விட்டுறதுன்றதுக்காக அவனை தள்ளி விட்டுட்டு வர சொல்லலை, மாறாக அவர்களை காட்டிலும் நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, நம்ம எதை மேன்மையாக முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்குரியவைகளை. எனவே இந்த ஓமையில் இந்த மூன்று பேரும் எதனால் நிராகரிக்கிறாங்கன்னா, அற்பமான உலக ஆதாயம் பொருளாதாரம், அற்பமான உலக இன்பம், அற்பமான உலக உறவுகள். இந்த உறவுகள் எல்லாம் மாறி போயிடும். இந்த உறவுகள் என்னால் இருக்க போறதில்லை. எல்லா உறவுகளுக்கும் ஒரு நாள் என்ன வரும், முற்றுப்புள்ளி வரும். ஆனால் தேவனோடு உள்ள இன்பமும், தேவன் நமக்கு தருகிற நித்திய வாழ்வும், தேவனோடு கொண்டிருக்கிற உறவும் ஒரு நாள் என்ன செய்யாது, அது முடிவே இல்லை. நித்திய நித்திய காலமாய் தேவனோடு இருக்கின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அற்பமான ஆதாயத்தினால் என்ன செய்தாங்க, நிராகரிச்சாங்க. சரி, இன்னொரு ஆங்கிளில் இதே ஓமையை நம்ம சிந்திக்கணும்னு கேட்டால், சில நேரங்களில் நாம் நிராகரிக்கிறோம். எதனால் நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சில காரணங்கள் உண்டு. எப்படிப்பட்ட காரணங்களால் நம்ம நிராகரிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு ஒரு ஓமையை அதற்கு மேற்கோள் காட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா மத்தேயு 25 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒருவனுக்கு வந்து அந்த தாளந்துகள்லாம் கொடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு 5 தாளந்து திறமைக்கு தக்கதாக, மத்தேயு 25:15-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து, வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், கொடுத்துட்டு வியாபாரம் பண்ண சொல்லிட்டு தூர தேசம் போயிடறான். நம்ம அந்த அந்த ஓமை வரும்போது நம்ம சிந்திக்க போகிறோம். பட் ஆனால் இந்த நிராகரிக்கின்ற அல்லது ஏன் நம்ம வந்து ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவர் நமக்கு தருகிற உன்னதமான வாழ்வை வந்து இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஓமையில் சில காரியங்களை நம்ம இன்றைய சிந்தனைக்கு கொண்டு வரணும்னா, முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தேவன் நம்முடைய திறமைக்கு தக்கதாக நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இன்னமும் அறியவில்லை. இன்னைக்கு ஏன் பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணலை, உடனே அடுத்த வாரம் சொல்கிறேன் நேரம் இல்லைன்றாங்க. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, எனக்கு ஒன்றுமே இது இல்லை, இல்லை இல்லை என்கிறதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அதை நம்ம என்ன செய்கிறோம், மறந்துடும். இந்த ஓமையில் பார்க்கும்போது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமானர் என்ன செய்திருக்கிறார், தாளந்து கொடுத்துருக்காரு. அஞ்சு தாளந்து கொடுத்துருக்காரு, ஒருத்தர் ரெண்டு வாங்கியிருக்கான், ஒருத்தர் ஒரு தாளந்து வாங்கியிருக்கான். அப்போது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் என்னென்ன தகுதியெலாம் கொடுத்துருக்காரு தெரியுமா, நமக்கு ஆண்டவர் அவருடைய ஊழியம் செய்வதற்குரிய தகுதியை உண்டாக்கியிருக்காரு. எபேசியர் 2:10 பாருங்க, யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் மினிஸ்ட்ரி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். 2 Timothy 2:8-9 பார்க்கும்போது, யூ ஆர் சேவ்ட் ஃபார் மினிஸ்ட்ரி, நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டதை எதற்காக தெரியுமா, ஊழியத்திற்காக தான் ரட்சிக்கப்பட்டோம். என்னுடைய லாபத்திற்காக தேவன் என்னை ரட்சித்ததின் நோக்கமே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும், அதுதான் என்னுடைய வேலை. அது மாத்திரமல்ல, 1 Peter 4:10-11 சொல்லி, யூ ஹாவ் பீன் கிஃப்டட் ஃபார் மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்காக தேவன் நமக்கு சில விசேஷித்த வரங்களை கொடுத்துருக்காரு. யாராவது படிங்க 1 Peter 4:10-11 ரொம்ப அழகா இருக்கு. அவரவருக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. பாருங்க, உக்ரானக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். இதுதான் நம்முடைய பணி. ஊழியம் என்பது நம்ம எதுவுமே என்னிடம் இல்லை என்று நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு, அவர் நமக்கு இந்த கிருபையான வாழ்வை கொடுத்திருக்காரு, ஆண்டவர் வரத்தை கொடுத்திருக்காரு, இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நம்மில் விழுந்த கடமை. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் எஸ்கியூஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு மாய்மாலமான எண்ணத்தை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்ன காரணத்தினால நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த நம்ம ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னால் அதிகமாக செய்ய முடியாது என்று நாமே நம்மை குறித்து சிந்தித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 5 தாளந்து வாங்கினவன் போனால் 5 மாற்றினா அவன் சம்பாரிச்சிட்டான், 2 போனவன் 2 சம்பாரிச்சான், 1 வாங்கினவன் என்ன சொல்லிருந்தா கொண்டு போய் வீட்டில் புதைச்சி வச்சுக்கிட்டான். அவன் என்ன நினைக்கிறான் பாருங்கள், இதை வச்சுட்டு என்னால் ரொம்ப செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் இந்த பலவீனத்தோடு என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, இந்த பலவீனத்தோடு ஆலயத்துக்கு போக முடியாது, எனக்கு தெரிஞ்ச வேதத்தை வச்சு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நம்மை ஒரு தாழ்ந்த நிலைக்கு நேராக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இப்படி நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எஸ்கியூஸ். ஈவன் மோசே ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொல்கிறான், ஆண்டவரே நான் மந்தனாவு திக்குவாயன், என்னால் பேசவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்போ பேசுகிற, நீ ரெடின்னு சொல்லு, நான் பேசுவேன் உன் மூலமாக. ஸோ இந்த இந்த ஒரு தாழ்ந்து வாங்கின மனிதன் என்ன செய்கிறான்னா, அவன் தன்னுடைய இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஐ கான்ட் டூ மச் அப்படின்னு நினைக்கிறான். அவன் இதை வைத்து அதிகமாக என்னால் செய்ய முடியாது என்கிற சிந்தனை. இன்றைக்கி நமக்கு அந்த சிந்தனை வரும்போதெல்லாம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியும், அதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான வரத்தையும் தாளந்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனால் கடவுள் நம்ம ஒரு நாளும் நம்மகிட்ட எதை கேட்க மாட்டார்னா, நீ உனக்கு அருகில் இருந்தவன் செய்த வேலையை நீ செய்தாயா செய்யலையான்னு ஒரு நாளும் கேட்க மாட்டார். ஆண்டவர் நீ உன்னுடைய வேலையை செய்தியான்னு தான் கேட்பார். நம்ம நினைப்போம், பக்கத்துலக்கும் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிறவன் எக்ஸாம் பேப்பரில் என்ன எழுதுனான்றது நமக்கு முக்கியம் அல்ல, நான் என்னுடைய எக்ஸாம் பேப்பரில் என்ன எழுதுனான்னு அதான் எனக்கு என்ன வரும், ரிசல்ட்டாக வரப்போகுது. அப்போ நான் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களோடு கூட நான் என்ன செய்யக்கூடாது, அதை சமப்படுத்தி அவர்களுடைய அவங்களுக்கு நல்லவனைப் போலவோ அல்லது அவர்களுக்காக நான் வாடக்கூடாது, மாறாக தேவனுக்காக வாடணும். அப்போ முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஏன் நம்ம வந்து இந்த தாளந்தை நம்ம ஏன் எஸ்கியூஸ் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, ரெண்டாவது என்னால் எதுவுமே செய்ய முடியாது, மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா கடவுள் என்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் கேட்குறாரு, எஜமானர் வந்து கேட்குறாரு பாருங்கள், அந்த மத்திய 25:24-26 பாருங்கள், ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். அதனால் நான் பயந்து போய் புதைச்சி வச்சுட்டேன். 26 வசனத்தில் பாருங்க, பிரயோஜனமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே அப்படின்றாரு. இப்போ நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம், கடவுள் வந்து என்கிட்ட ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கிறார் பிரதர், அதனால நான் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறோம். கடவுள் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்குறா தெரியுமா? ஒரு தாளந்தை நான் உனக்கு கொடுத்தால் அந்த ஒரு தாளந்தை நீ பயன்படுத்த, அவ்வளோதான். ரெண்டாவது தாளந்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, கடவுளை இவன் என்ன நினைக்கிறான், அவர் ஒரு தாளந்தை கொடுத்தாரு, அவர்கிட்டயே சொல்கிறான், நீர் கடினமான ஒரு மனிதர், நீர் நான் வேலை செய்கிறத நீர் அனுபவிக்கலான்னு பார்க்குறீரோ. ஸோ சில நேரம் நம்முடைய நம்ம ஏன் கடவுளுக்காக எதுவுமே செய்யாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் எஸ்பி சொல்கிறோன்னா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்மளை ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப உண்மை உத்தமாக வாழ்கிறதுக்கு சொல்கிறாரு. எல்லாரும் போய் சொல்கிறாங்க, எல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நான் மாத்திரம் பாருங்கள் பிரதர் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், அவர் எதை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த மூணு காரணங்களால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நாமும் ஆண்டவருடைய அழைப்பை நிராகரிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிருபையான காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வேணாம் வேணான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நிராகரிக்கிறது தான் இந்த இந்த சம்பவத்தில் வந்து இயேசுவானவர் அதிகமாக ஹைலைட் பண்ணுறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் போக்கு சொல்கிறான், நான் வரலன்னு. இன்றைக்கி இன்னொரு கோணத்தில் நம்ம இந்த உவமையை நம்ம சிந்திக்கணும்னு கேட்டால், சில நிராகரிப்பு நித்திய வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கையில் இழக்க செய்யும் அப்படின்றாங்க வேதம் சொல்லுது. சில நிராகரிப்பு, சில காரியத்தை நம்ம நிராகரித்தோன்னா நித்திய வாழ்வே நமக்கு இல்லாமல் கூட போவதற்கு சான்ஸ் இருக்குது. எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம நிராகரிக்கும் போது நித்திய வாழ்வை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் பாருங்கள், எல்லாரும் செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்காது. எல்லாம் பாவம் செய்கிறான் நானும் பாவம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை. ஏன்னா ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள்லாம் நீங்கள் பாருங்கள், நோவாவை பாருங்கள், தன் வாழ்ந்த காலத்தில் அவன் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவனாக இருந்தான். ஏனோக்கு வித்தியாசமானவனாக இருந்தான். ஆப்ரஹாம் வித்தியாசமானவனாக இருந்தான். அவர்கள் மக்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் போய் பாவம் செய்யலை. ஆனால் நீங்கள் நிறைய கிறிஸ்தவ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் ஊரோட ஒத்து போகணும், பிரதர் ஊரோட ஒத்து போகணும். எப்படி ஒத்து போகணும், ஊரோட ஒத்து போகிறதுன்னா ஊர் செய்கிற எல்லா காரியத்தையும் நானும் செய்வேன் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவனாக ஆண்டவரை அறிந்திருப்பதே வீணாய் போய்விடும். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர் அதெல்லாம் காலம் மாறிப்போச்சு. இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா, காலம் மாறிப்போச்சு பிரதர், இப்போலாம் அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் காலம் மாறிச்சு அது உண்மை, ஆனால் ஆண்டுடைய வார்த்தை மாறவில்லை. காலம் மாறும், பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் மாறும், சொசைட்டி மாறும், கலாச்சாரங்கள் மாறும், மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும், ஆனால் வேதம் மாறாது. அப்போ வேதத்தை ஒருவன் சார்ந்து இருக்கிறான் என்று சொன்னால் சார்ந்துதான் இருக்க வேண்டும். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காலம் மாறிடுச்சுன்றதுக்காக நம்ம வேதத்தை மாற்றி என்ன பண்ண முடியாது, எழுதவே கூடாது. இன்னைக்கு வேதம் சொல்லுது பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா, இல்லவே இல்லை. யார் பாவம் செய்தாலும் சரி, அவனுக்கு வருகிற தீர்ப்பு மரணம் தான், நித்திய மரணத்திற்குள்ளாக தான் தள்ளப்படுவான். அப்போ வேதத்தில் நம்ம காலம் மாறி போச்சுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவரை பார்த்து சொல்லலாம், நீங்கள் விசுவாசிக்கிறா போல என்னால் விசுவாசிக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களை போல எங்களால் என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, யாரானாலும் சரி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று வேதம் சொன்னால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை பிரதர், எங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ஒருவேளை உங்களுக்கு அது நல்லா இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. வேதம் சொல்கிறது, ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நானும் அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மாத்திரம் இல்லை, நான் அதை பற்றி எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படி சொன்னால் எனக்கு நித்திய வாழ்வே இல்லை, அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பைபிளில் நிறைய புரியலை பிரதர் அப்படின்வாங்க. சில ஆவிக்குரிய காரியங்கள்லாம் புரியலை புரியலன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம புரியலன்னு எதையுமே சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, வேதம் சொல்கிறது சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது கரண்ட் இங்கே இருக்குது, கரண்ட் நம்ம பார்க்கலை, ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம உலகத்தில் பிறந்ததை எப்படி பிறந்தோம்னு யாருக்கும் தெரியாது, மற்றவங்க பிறக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பிறந்த நம்ம என்றைக்கா பார்த்தோமா, ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டோம். எனக்கு அது புரியல, எப்படி நான் பிறந்தேன் எனக்கு புரியல, எப்படி என் சரீரம் அவயங்களாக உருவாச்சு எனக்கு புரியல, அதுக்காக நான் என் சரீரம் எல்லாம் வந்து ஒரு மாய்மாலமான பிம்பம் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது. நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே போலதான் ஆண்டவருடைய காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எனக்கு புரியல பிரதர், பரலோக ராஜ்யம்லாம் இருக்கா? இன்னும் நிறைய கிறிஸ்தவம் கேட்டுட்டு ஆண்டவர் உண்மையிலே வருவாரா? காலம் போகிற போக்க பார்த்தா இயேசு வர்றதை கூட நிறுத்திடுவார் போல தெரியுதுன்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் வருவார், அவர் சொன்னபடியே வருவார். அவர் முதல் முறை வந்தார், மன்னிப்புக்காக தன்னையே மனிதனை மீட்டெடுக்க அவர் மறித்தார், ரெண்டாவது வரப்போகிறார். அதனால் இதை யாருமே என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவும் முடியாது, அதை ஓரம் கட்டி வைக்கவும் முடியாது. இதை நம்ம என்ன செய்ய புரியலன்னு சொன்னாலும் நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் நித்திய வாழ்வை இழந்துருவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு நினைச்சாலுமே நித்திய வாழ்வு போயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ நான் எப்படின்னா இருக்கிறேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை நாளைக்கு நான் என்னுடைய இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு என்று நான் எதையெல்லாம் மாற்றி வைக்கிறேனோ அங்கேயும் என்னுடைய நித்திய வாழ்வை நான் இழந்து விடுகிறேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு நான் இந்த உலகத்தில் இருப்பேனா என்பது யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. அப்போ நான் இப்பொழுது என்னுடைய நம்பிக்கையில் என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். இப்பயே நான் தீர்மானமாக இருக்கணும், இல்லை நாளைக்கு நான் மாற்றிக்கொள்வேன், எதிர்காலத்தில் நான் வந்து நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நம்பினா, அவனும் ஆண்டுடைய பார்வையில் நித்திய வாழ்வுக்கு தகுதியானவன் அல்ல. அதை தான் இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஓமையில் ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் விரும்புவது என்னென்னா, நாம் எப்படி ஆண்டவருடைய அழைப்பிற்கு இந்த நொடியில் பாத்திரவானாக இருக்கிறோம். ஆண்டவர் விருந்து ஆயத்தம் பண்ணிட்டார், விருந்து ரெடி. ஆனால் அவருடைய விருந்துக்கு அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய அழைப்பிற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா இல்லையா? இப்படி நம்ம காரணம் சொல்லி ஆண்டவரை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை வந்து இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்து, அந்த விருந்து தான் இந்த ஓமையினுடைய மெயின் ஹைலைட்டட் பாயிண்ட். இந்த விருந்து என்ன, விருந்து என்பது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய குணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் எ ஜெனரஸ். அவர் எல்லாருக்காக அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு சில மக்களுக்காக அல்ல, எல்லாருக்காக. அதனால் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார், எல்லாரையும் அழைப்பதற்கு. இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், பரலோக ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்காக அழைக்கும்படி அவர்களுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் வந்தார், எல்லா வேலையும் செய்து முடிக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த விருந்தில் ஆண்டவர் எதெல்லாம் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, த கிங்டம் இன்க்ளூட்ஸ் கிரேட் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ஆண்டவர் அந்த விருந்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் உள்ள வைக்கிறார். இந்த மகிழ்ச்சி தான் பவுலடியார் சொல்கிறார் தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த விருந்தில் ஆண்டவர் சந்தோஷத்தை வைக்கிறார். அதோடு விடாமல் இந்த விருந்துக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், அவசரமான அழைப்பை கொடுக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வரலாம், எல்லாரும் வர சொல்லி ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு எல்லாரும் தங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரோடு கூட இந்த விருந்திலே கலந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விருந்தில் சில முக்கியமான காரியம், இன்னும் ஒரு சில விருந்தை பற்றி நம்ம சிந்திக்கணும் கேட்டினா, எல்லாரும் வரணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அழைத்தவர்கள் யாருமே அங்கே என்ன செய்யல, வரல. நம்ம நினைக்கிறோம், சி மெனி வுட் பி சர்ப்ரைஸ்ட், காட் வாண்ட்ஸ் தெம். நான் ஆண்டவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் என்பதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அவருடைய விருந்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை நான் முதலாவது புரிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு சில ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு என்னை தனியாக ஒரு தனி மனிதனாக தெரியும் என்பதை கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ப மாட்றாங்க. ஆண்டவருக்கு ஒரு தனி மனிதன் தெரியுமா தெரியாதா? ஒரு தனி ஒரு ஆகார ஆண்டவருக்கு தெரியும். ஒரே ஒரு தனி மனிதன் எந்த மூலையில் உட்கார்ந்து தெரியல, லட்சம் பேருக்கு நடுவில் ஒரு மனிதன் அவரை தேடுறவன் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவர் அவனை அறிந்திருக்கிறார். அதே நிறைய பேருக்கு, நிறைய பேர் அதை நினைப்பதில்லை. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இந்த விருந்தில் இடம் உண்டு என்பதை நிறைய பேர் நினைக்க பண்ணுறாங்க, புரிந்து கொள்வதில்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பரலோகத்தில் எவ்வளோ பேர் பிரதர் உட்கார முடியும், என்ன நம்ம வீடா, 10 பேருக்கு தான் இடம் இருக்குது, 10 சீட்டு தான் போட்டிருக்கோம்ட்டு. எவ்வளோ பேர் வந்தாலும் இன்னும் அந்த விருந்தை குறித்து நிறைய பேர் அதையும் பிரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஹால் நிறைஞ்சி வடிகணும், அது நிறையிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர் ஓய மாட்டார். அவருடைய ஆசை, அவருடைய அன்பு அது வரைக்கும் என்ன செய்யாது, வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த விருந்தை பலர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, சரி நம்ம போலனா என்ன, ஆண்டவர் தானே விருந்து நடத்துகிறார் என்று. ஆனால் ஆண்டவருடைய மனம் அதில் என்ன செய்கிறது, அதில் பாரமாகிறது. உடனே தான் மாற்று ஏற்பாடு செய்கிறார். அப்போ தான் இங்கே ஊழியக்காரன் அனுப்புகிறார். இந்த ஊழியக்காரங்க போய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தெருக்கள்லேருந்து ஆட்களை கூட்டு வரான். இது வந்து முதல்ல அடைக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூத லீடர்கள், பாரம்பரியம் மிக்க ஆண்டவரை அறிந்த யூத ஜனங்கள் தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க வரல. அதனால தான் அந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த வசனத்தில் அதையும் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீ போய் என்ன செய்ய, முதல்ல தெருக்களில் நின்று வீதிகள், தெரு வீதி வந்து எதை காண்பிக்கிறதுனா, ஏழை எளிய மக்கள் அமர்ந்திருக்கின்ற இடம், அல்லது மிகவும் வாழ்க்கையில் பின்தங்கின மக்கள் நிற்கின்ற இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெருவழி வேலிக்கருகு அப்படின்னு சொல்கிறார். பெருவழின்னு பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட இடம்னா, ஹைவேஸ், ஃபோர்வேஸ் ரோடு, அங்கெல்லாம் எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்கன்னா, வெளியூர்லேருந்து வர்றவங்க போகிறவங்களாம் இங்கே இருப்பாங்க, ஃபோர்வேஸில் பார்க்கலாம். ஆனால் நம்ம தெருவில் போய் வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போது சுவிசேஷம் என்பது சிறிய பட்டணத்தில் உள்ள சாதாரண மக்களை இருந்து பெரிய இடத்தில் உள்ள மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும், இந்த விருந்தில் இடம் உண்டு, இந்த விருந்துக்கு எல்லாரும் வரணும். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஒருவேளை இந்த விருந்துக்கு இந்த விருந்து வந்து ஆண்டவருடைய ராஜ்யம், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும், அழைப்பை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் இதை நிராகரிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்கின்றோம், ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய உன்னதமான விருந்தில் அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சியையும், அந்த விருந்தில் அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஆகாரத்தையும் நாம் இழந்து விடுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம இதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்பை பற்றி ஒரே ஒரு சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து எப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தாரு, அந்த அழைப்புக்கு நம்ம எப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதற்காக ஆண்டவர் நம்ம அழைத்தோன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் டு ஹிம், அவர் அண்டை நம்மை அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் எங்கே வாங்க, என்னிடம் தான். எந்த சர்ச்சுக்கும் போவார், சர்ச்சு பேரை சொல்லி இங்கே போ அங்கே போன்னு சொல்ல, முதலாவது எனக்கும் தேவனுக்கும் இடையில தான் என்ன வேணும், ஒரு உறவு. என்னண்டை வான்னு சொன்னார்னா, அவருடைய சமூகத்தில் நான் நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி. அந்த அழைப்பை நான் எவ்வளவு நான் கனப்படுத்தியிருக்கிறேன். திருச்சபையாக நம்ம கூடி வருவது அந்த அழைப்பினுடைய அடுத்த பரிணாமம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைவது திருச்சபை. ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தனியாக தேவனோடு கூட என்ன செய்வேன், நிற்கணும். என்ன இது, இது இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அன்கண்டிஷனல், யூ மஸ்ட் கம், வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தான் ஸ்டெப் எடுத்து என்ன செய்யணும், முன்னே போகணும். ஆனால் அவர்கிட்ட வர வர அவர் என்ன செய்கிறார், நம்மை அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அண்ட் சி. அவர் என்ன சொல்கிறார், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரை வந்து அருகில் நின்று பார்க்கின்ற ஒரு அனுபவம் தேவை. யோவான் 1:39 39வது வசனத்தில் பாருங்கள், அங்கே இயேசுவை வந்து பாருங்கள், அவர் ஒருத்தர் இருக்கார், வந்து பாருங்கள் என்ற வார்த்தை இருக்கு
பார்த்தீங்கன்னா,
தங்கினார்கள். ஏறக்குறைய 10 மணி வேலையாகிறது. பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட தங்கி இருந்தார்கள். தங்கி இருத்தல் அப்படின்னு கேட்டால் அவரை வந்து பார்க்கணும். நான் நேற்று ஒரு அருமையான ஒரு காரியம் படித்தேன். ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் தன் வாழ்க்கையில் 3 காரியங்களை எப்போது செய்தார். முதல் காரியம் அவர் சொல்கிறார், ஆண்டுடைய முகத்தை நான் பார்க்காமல் வேறு யாருடைய முகத்தையும் அதிகாலையில் எழுந்திரிச்சதும் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு காரியம். அப்போனா முதல்ல எழுந்திரிச்சது அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கும், தேவனுடைய முகத்தை தரிசிப்பது. ரெண்டாவது காரியம் சொல்கிறார், என் கைகளோ கால்களோ எந்த வேலையும் செய்யாது, முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திராமல் அப்படின்றார். அப்போனா முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணாமல் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டோம், எவ்வளோதான் அவசர வேலைனாலும் சரி முட்டி போதும். 3வது காரியம் சொல்கிறார், எந்த ஒரு எழுத்தையும் நான் முதலாவது படிக்க மாட்டேன், வேத வசனத்தை படிப்பதற்கு முன்னே. இப்போ காலையில் இருந்துச்சு முதல்ல வேத வசனத்தை படிச்சுட்டு தான் எஸ்எம்எஸோ அன்றைக்கு வந்திருக்கிற மெயிலோ அன்றைக்கு நியூஸ் பேப்பரோ படிப்பேன். சொல்கிறார், இந்த 3 காரியங்களை எத்தனையோ வருஷமாக தன் வாழ்க்கையில் அனுபவமாக செய்து வந்திருக்கேன். இதனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அந்த நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், முதல்ல நம்ம யாரை தேடி இருக்கோம், தேவனை தேடி இருக்கோம். முதல்ல யாருடைய சமூகத்தில் நம்ம நின்றுருக்கோம், தேவ சமூகத்தில் நின்றுருக்கோம். தேவ சமூகத்தில் நிற்கின்ற மனிதன் உலகத்தில் எந்த நிலையில் நின்னாலும் அவனை என்ன செய்ய முடியும், யாருமே அசைக்கவே முடியாது. காரணம் என்ன, அவன் தேவ சமூகத்தில் நிற்கின்ற மனிதன். சரியா? அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அண்ட் ட்ரிங்க். பாருங்க, யோவான் 7:31 தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து என்ன செய்யணும், பானம் பண்ணணும் அப்படின்றார். இப்போ நம்ம அதில் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் புரிந்து கொண்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார். இப்போ என்கிட்ட வந்து தண்ணி இருக்குன்னா நான் சொல்லலாம், யாராவது ஒருத்தர் விற்கிறாங்கன்னா இந்தாங்க தண்ணி பிடிங்க, ஏன்னா என்கிட்ட இருக்கு, நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். இயேசுவானவர் எதற்காக எல்லாரையும் அழைக்கிறாருன்னா, என்னால் எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பதற்குரிய தீர்க்கக்கூடிய எல்லாம் என்னிடம் இருக்கிறது, நீ என்னிடத்தில் வந்து பாருன்னு சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா பண்டிகையின் பிரதான நாளில் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்வார். நாங்கள் யோவான் 7:31 யோவான் 7:31 நம்ம அதை பார்க்கிறோம். 37 பண்டிகையின் கடைசி நாளில், 37 பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து. ஆண்டவருடைய அழைப்பை பாருங்க, தாகமாயிருந்தால் என்னிடத்திற்கு வா. இன்றைக்கி மனிதன் தாகம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை ஒரு தேவை வந்துவிட்டால் மனிதன் எங்கே ஓடுகிறான், உலகத்தையும் உலக மனிதனை தேடி ஓடுகிறான். ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் ஓடி வா என்கிறார். சரியா? இந்த அழைப்பை நாம் எப்படி, இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லி கொண்டிருக்கோம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அண்ட் டைன், என்னோடு கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடு என்று சொல்கிறார். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை சந்திக்கும்படி போகிறாரு. அந்த கெனசரேத் கடற்கரையில் பார்க்குறோம், அவர்கள் ராம் முழுவதும் மீன் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் மீன் பிடிக்க சொல்கிறாரு, மீன் பிடிச்சிட்டு வெளியே வராங்க. ஆண்டவர் அவர்களுக்காக ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு கூப்பிட்றாரு, வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். யோவான் 21:12 ஒருவேளை ஆண்டவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது ஆண்டவரோடு கூட நம்முடைய நெருக்கமான உறவை, நெருக்கமாக தேவன் கொடுப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது. தேவன் தருகின்ற எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், தேடிட்டு தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வாக்குத்தத்தம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும், நிறைய காரியம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் கொடுப்பதை நாம் என்ன செய்வதில்லை, நிறைய காரியங்கள் இன்னும் பெறவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், வந்து என்னோடு கூட ஆகாரம், என்னோடு கூட உன்னுடைய சரீர பிரகாரமான தேவையை நான் செய்ய முடியும், உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் என்னால் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அண்ட் டேக் அப் மை கிராஸ், என்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்தான் இயேசுவிடத்தில், ஒரு பணக்காரன் இயேசுகிட்ட வந்து கேட்குறான். ஆண்டவர் உடனே அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நித்திய ஜீவனை குறித்து பாரும்போது நீ எல்லாத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்றாரு. ஆனால் அவன் ரொம்ப மன சங்கடத்தோடு திரும்பி போயிட்டான். அவன் தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை, பணத்தை என்ன செய்ய, விட்டு கொடுக்க மனதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சிலுவையை சுமக்க வா என்று சொல்கிறார். இல்லை, இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். இது எத்தனை பாக்கியம் நினைக்கிறீங்க, தேவனோடு கூட இணைந்து அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்குறார். யோ மார்க்கு 10:21 ஸோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்துருக்கார், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அபார்ட், தனித்து அவருடைய அவரோடு கூட உட்கார்ந்துருக்க ஆண்டவர் அழைக்கிறார். மார்க்கு 6:31 பார்க்கணும். அவங்க ஊழியம் செய்த நேரத்தில் பெரும் திரள் கூட்ட மக்கள் அங்கே வராங்க. அப்போ இயேசுவானவர் சீடர்களை கூப்பிட்றார், வாங்க நம்ம கொஞ்சம் தூரம் தனித்து இருப்போம் என்று சொல்கிறார். ஸோ தனித்திருத்தல் என்று சொன்னால், நமக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் தேவனோடு கூட கொஞ்ச நேரம் தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம் அன்றாடம் தேவை. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம என்ன செய்யணும், தனித்து தனிமையாக உட்கார்ந்து தேவனோடு கூட பேசுகின்ற, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரீசார்ஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து, சில நேரங்கள் அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கு ரொம்ப பாக்கியம். ஒரு 15 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களிலும் உம்முடைய பலத்தை ஃபீல் பண்ணணும். இன்றைக்கி யோகாலெலாம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஆக்சிஜனை வந்து இன்புட் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த மூச்சு விட உடம்புல வந்து ஆக்சிஜன் அப்படியே கூடுமா, ஆக்சிஜன் கூடும்போது உடம்பு வந்து அப்படியே ரொம்ப என்ன ஃப்ரீயாக அவன் இது பண்ணாங்க. ஒரு சாதாரண அற்பமான சரீரத்திற்கு மனிதன் ஆக்சிஜனை ஏற்றினா எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்றானே, அதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும், ஒரு புது பலனுக்குள்ளாக வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்கு நம்ம அடைக்கிறாருன்னா, ஜீசஸ் இன்வைட்ஸ் அஸ் டு கம் அண்ட் பி பிளஸ்ட், நீ மகள் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீ என்னை தேடிவான்னு சொல்கிறார். மத்தேயு 25:34 பார்க்கலாம். இட்ஸ் அ காட்ஸ் ப்ராமிஸ், என்னுடைய நித்திய ராஜ்யத்தை நான் உனக்கு தருகிறேனே, நீ என்னிடத்தில் வந்து இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள். ஒருவேளை இந்த அழைப்பு இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்மை அவர் நம்முடைய நம்மை அழைக்கிறாரு, அவர் அண்டை வர்றதுக்கு, அவரோடு உட்கார்ந்துருக்க, அவரோடு சாப்பிட, அவரோடு கூட அவர் நமக்கு தருகின்ற உன்னதமான வாழ்க்கையை பெற, அவரோடு தனித்திருக்க, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அந்த நம்ம நினைக்கலாம், அந்த மூணு பேர் வந்துக்குன்னா, நான் நிலம் வாங்கிட்டேன், நான் ஏர் மாடு வாங்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் விருந்துக்கு வரலன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னது வந்து ஒரு ஓமையாக இருந்தாலும், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் தருகின்ற அழைப்பிற்கு நம்ம என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் நான் சரியாக ஆண்டவருடைய அழைப்பிற்கு நான் பதில் சொல்கிறேனா, என்னுடைய அன்றாட சூழ்நிலைகளில் நான் ஆண்டவரை தேடி வருகிறேனா, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனா, அவரோடு கூட உள்ள உறவு எனக்கும் அவருக்கு உள்ள உறவு பலனாக இருக்கிறதா, இதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்தித்து செயல்படும் போது கர்த்தருடைய கிருபையில் நாம் பெருக முடியும். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக வாழ முடியும். கர்த்தர் தான் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.